سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب وإذا متنا إلا قفلهم فبلتهم எங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவருக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد இன்று சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்புக்கும் இந்த ஜமாஅத்துக்கு வெளியிருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளுக்கும் மத்தியில் நடக்கின்ற ஒரு போராட்டத்தை போன்று அல்லாஹ்வுடைய தூதருடனும் மக்காவில் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த போராட்டம் என்னவென்றால், ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் கூறுவது மார்க்கம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிய வஹியாகிய அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இந்த இரண்டை மட்டுமே பின்பற்ற வேண்டும். எங்களுக்கு வெளியிருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அடிப்படையில் இல்லை. அவர்கள் சுமார் 7-8 விடயங்களை பின்பற்றுகிறார்கள். இந்த வகையை விட அவர்களிடத்தில் மற்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நடக்கும் போராட்டம். இந்த போராட்டத்தினால் நாங்கள் ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பையும் கொடுக்கின்றோம். இந்த வகையை மட்டும் பின்பற்றுபவர்களே முஸ்லிம்கள். இது அல்லாதவைகளை இந்த மார்க்கத்துக்குள்ளே திணித்து நுழைத்து அவைகளையும் பின்பற்றுகின்றவர்கள் உண்மையான இஸ்லாத்தில் அவர்கள் இல்லை. இதே போராட்டம் மக்கமா நகரத்திலும் நபி அவர்களுக்கும் ஏனியவர்களுக்கும் மத்தியில் நடைபெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் வஹி மட்டும்தான் மார்க்கம் என்று வாதிட்டு இருக்கிறார்கள். ஏனையவர்கள் இல்லை, வஹி அல்லாதவைகளும் மார்க்கம் என்று வாதிட்டு இருக்கின்றார்கள். இந்த வாதம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் நபிக்கு இந்த பின்வரும் வசனத்தை இறக்கி வைக்கின்றார். நீங்கள் சொன்னதுதான் சரி, அதே நேரத்தில் உங்களே அல்லாஹ் தான் இந்த வாதத்தில் உறுதியாக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த அருள் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் உங்களை திருப்புவதற்கு முயற்சி செய்தார்கள், நீங்களும் கொஞ்சம் திரும்பி இருப்பீர்கள். அப்படி நீங்கள் இந்த வகையை விட்டுவிட்டு வேறொன்றின்பால் திரும்பி இருந்தால்
உங்களுக்கு இந்த உலகத்திலும் இரண்டு மடங்கு தண்டனை, மரணிக்கும் போதும் இரண்டு மடங்கு தண்டனை என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து இறக்கி வைத்த அந்த வசனம் மக்காவில் இறங்கிய அல் இஸ்ரா என்ற சூராவில் 71 இருந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எனவே அதே போன்ற ஒரு போராட்டம் இன்றைக்கு எங்களுக்கும் பிரிவுகளுக்கும் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இந்த வகைக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை வரலாறுகளுக்கு கொடுக்கிறார்கள், அதை பின்பற்றுகின்றார்கள். எந்த அளவு பின்பற்றுகிறார்கள் என்றால், வரலாறும் வகையும் மோதுகின்ற வேளையிலே வகையை தூக்கி முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு வரலாற்றை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை பிறகு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒரு தெளிவான ஒரு வழிகேட்டில் இந்த பிரிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அல்லாஹ்வுடைய அருள், அருள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை மக்காவில் வைத்தார்களோ, எந்த கொள்கையை மதீனாவில் சொன்னார்களோ, அதே கொள்கையை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செய்து கொண்டிருக்கின்றது, சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த கொள்கையில் ஒன்றுதான், இந்த வகையை மட்டும் மார்க்கமாக ஆக்கி பின்பற்ற வேண்டும் என்பது இஸ்லாமிய கொள்கை. வரலாறு அல்லாதவைகளை இந்த மார்க்கத்துக்குள் புகுத்தி அதுவும் மார்க்கம் என்று சொல்வது வழிகேடர்களுடைய கொள்கை. இந்த போராட்டம் தான் இன்றைக்கு எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் மக்காவிலே நடைபெற்றது. அதை அழகாக அல்லாஹ் இந்த சூராவில் வடித்து காட்டுகின்றான். சூரத்துல் இஸ்ரா, இராவளி நடத்திய சூரா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸுக்கு எடுத்து சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து 7வது வானத்துக்கு சென்று அங்கு தொழுகையெல்லாம் கடமையாக்கப்பட்டு திரும்பி வந்த இந்த சம்பவத்துக்கு அரபில் அல் இஸ்ரா என்று சொல்லப்படும். இராவளி நடத்தினர். எனவே அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த சூராவுக்கு அந்த பெயரே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது 17வது அத்தியாயம். இது மக்காவில் இறங்கியது. எனவே பாருங்கள், இஸ்லாம் தோன்றும் போதே இந்த அடிப்படை வைக்கப்படுகின்றது. இதுதான் இஸ்லாம். அது என்ன? அல்லாஹ்விடம் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலம் நபிக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட இந்த வஹி இருக்கிறதே, இது மட்டும்தான் மார்க்கம். இதிலே கடுகு பிரமாணம் யாராவது ஒரு வரலாற்றையோ அல்லது இமாம்களுடைய கருத்தையோ அல்லது சஹாபாக்களுடைய சொல் செயலையோ அல்லது இஜ்மாயோ அல்லது கியாஸையோ அல்லது சஹாபாக்களின் பஹ்மு சஹாபா விளக்கத்தை ஒருவர் நுழைத்தால் அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிடுவார். இதுதான் இந்த போராட்டம். இப்போது பாருங்கள், இந்த சூராவில் அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றார் என்று. ஒவ்வொருவரும் இந்த சூராவை எடுத்து படித்து ஈமானை உறுதி ஆக்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், யௌம நத்உ குல்ல உனாஸின் பி இமாமிஹி. மறுமையில் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவர்களுடைய இமாமுடன் அழைக்கப்படுவார்கள். ஃபமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனி, எவருடைய வலதுகையில் பட்டோலை கொடுக்கப்படுகின்றதோ, உலாயிக யக்ரவுன கிதாபஹும், அவர்கள் தங்களுடைய பட்டோலையை படித்து பார்ப்பார்கள். வலா யுஸ்லமூன கதீலா, ஒரு கடுகு பிரமாணம் ஈட்டம் கொட்டிக்கு மேலால் உள்ளே இருக்கின்றதே, அந்த அளவு கூட அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், வமன் கான ஃபீ ஹாதிஹி அஹ்மா, யார் இந்த உலகத்தில் இந்த சத்தியத்தை திரும்பியும் பார்க்காமல் குருடனை போன்று இருக்கின்றாரோ, பஹுவஃபில் ஆகிரத்தி அஅமா, அவர் மறுமையிலும் குருடராக இருப்பார். வஅல்லத்து சபீலா, அவர் வழிகட்டுவராகவும் இருப்பார் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகின்றான். இந்த வாதத்திற்கு பிறகு வஇன் காது லயஃப்தினூனகா அனில்லதி ஔஹைனா இலை, நபியே உங்களுக்கு வஹி மூலம் நாம் அறிவிக்கப்பட்டதை விட்டுவிட்டு இந்த வஹி அல்லாதவைகளை இந்த மார்க்கத்திலே புகுத்தி இது மார்க்கம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள், முயற்சி செய்தார்கள் உங்களை திருப்புவதற்கு. இதன் லத்தகதூக்க கலீலா, அப்படி அவருடைய கொள்கையை ஏற்று வகையோடு வேறவைகளும் மார்க்கத்தில் இருக்கின்றன என்று நீங்கள் ஏற்றிருந்தால் உங்களை அவர்கள் நண்பராக ஆக்கியிருப்பார்கள். நீங்கள் எங்களுடைய ஆள், எங்களுடைய கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று உங்களை கூட்டாளி அவர்கள் ஆக்கியிருப்பார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். அந்த விவாதத்தில் உங்களை நாங்கள் இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் என்ற விஷயத்தில் உறுதியாக நாம் ஆக்கி வைக்காமல் இருந்திருந்தால் கொஞ்சமாவது நீங்கள் அவர்களின் பக்கம் சாய்ந்தே இருப்பீர்கள். எப்படி அல்ல, இன்றைக்கு இந்த வசனம் இறங்குவதை போன்று எங்களுக்கு இருக்கின்றது. இதான் இந்த குர்ஆனுடைய முஜிஸா என்பது அற்புதம். கூறுகின்றான், உங்களை நாங்கள் தான் உறுதியாக்கி வைத்தோம், இந்த வகையில் விடாப்தியாக நீங்கள் நின்றீர்கள். ஆனால் நாங்கள் உங்களை இப்படி உறுதியாக ஆக்கி வைக்காமல் இருந்திருந்தால் அவர்களுடைய இந்த மாய வார்த்தைகளை கேட்டு நீங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். இது அல்லாஹ்வுடைய அருள் என்று கூறிவிட்டு கூறுகின்றான். அப்படி நீங்கள் சாய்ந்து இருந்திருந்தால் அந்த பக்கம் உங்களுக்கு இந்த உலகத்திலும் இரண்டு மடங்கு வேதனை, இதே போன்று நீங்கள் மரணிக்கும் போதும் இரண்டு மடங்கு தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும். சும்மலா தஜிதுலக அலைனா நசீரா, உங்களுக்கு உதவி செய்பவர் யாரும் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே இதுல பல விடயங்களை நாங்கள் விளங்க வேண்டியிருக்கின்றது. இதிலே ஒன்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவருடைய இமாமுடன் நாம் எழுப்புவோம், அவர்களுக்கு தலைவர் இருப்பார்கள். இந்த இமாம் என்ற சொல்லுக்கு இரண்டு கருத்து இருக்கின்றது. ஒன்று பட்டோலை, இன்னொன்று தலைவர், வழிகாட்டி என்ற கருத்தும் இருக்கின்றது. எனவே இதில் எது என்று குர்ஆன் ஹதீஸில் விளக்கமாக வரவில்லை. எனவே பட்டோலையும் கையில் கொடுக்கப்படும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவரும் இருப்பார்கள், நபிமார்கள். எனவே இதில் ஒரு பரிசீலனைக்குரிய விடயம் அல்ல. இவர்களை நாம் எழுப்பி கொண்டு வந்து இந்த பட்டோலையை கொடுப்போம் என்று கூறுகின்றார். இது விபரம் வேறு சூறாக்களில் வருகின்றது. வலது கையில் கிடைத்தால் என்ன, இடது கையில் கிடைத்தால் என்ன, என்ன செய்வார்கள் என்பதெல்லாம் வேறு சூறாவில் விளக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யார் இந்த உலகத்தில் குருடராக இருக்கின்றாரோ மறுமையிலும் அவர் குருடராக இருப்பார். இது வெளிப்படையான கருத்து அல்ல. ஒருவருக்கு இங்கு கண் தெரியாது, மறுமையிலும் அவருக்கு கண் தெரியாமல் இருக்கும் என்பது கருத்து அல்ல. இதுக்கு வேறு வசனங்கள் விளக்குகின்றன. இதை விளக்கம் என்னவென்றால், ஒருவர் இந்த உலகத்தில் சத்தியத்தை பார்க்காவனே போன்று நாம் எவ்வளவுதான் கத்தினாலும் சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை குர்ஆன் ஹதீஸை தவிர உள்ளவைகளை பின்பற்றலாம், ஒரு அமீர் தேவையில்லை, பையத்து தேவையில்லை, கட்டுப்பாடாத சலாபத்தில் தான் எத்தனை கூட்டமும் இருக்கலாம் என்று நிராகரிக்குகின்றார்களே, இதை அல்லாஹ் கூறுறான். இப்படி நிராகரிப்பவர்கள் குருடரை போன்றவர்கள். கண் தெரியாதவனுக்கு ஒன்றும் தெரியாது, இதே போன்று இவர்களும் தெரியாதவனை போன்று இருக்கிறார்கள். அதனால் மறுமையிலும் இவர்கள் குருடர்கள் தான். அப்படி என்றால் உண்மையில் குருடர்கள் அல்ல, எந்த ஒரு ஆதாரமும் அவர்களிடத்தில் இல்லாமல், தான் ஒரு முஸ்லீம் என்று கூறுவதற்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் குருடனை போன்று இருப்பார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வருகின்றது, யார் அமீர் சுல்தானுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றாரோ அவர் மறுமையில் வருவார். அவர் முஸ்லீம் என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட அவர்களிடத்தில் இருக்கார். எனவே ஜமாஅத்தில் முஸ்லீம் என்று ஒரு அமைப்பு இருக்கும் போது அதில் யார் பையத்து செய்து இணையாமல் வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ, மறுமையிலே அவர்கள் வந்து நான் ஒரு முஸ்லீம் என்று அல்லாஹ்விடத்தில் வாதிடுவதற்கு ஒரு ஆதாரம் கூட அவர்களுக்கு இருக்காது, அவர்கள் பெரும் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவார். அதைத்தான் இங்கு அல்லாஹ் கூறுகின்றான், யார் இந்த உலகத்தில் குருடர்களாக இருக்கின்றார்களோ ஒவ்வொபில் ஆஹரத்தி அம்மா, அவர்கள் மறுமையிலும் வழிகேடர்கள். அது மட்டுமல்ல, அகல்லு சபீலா, வழியால் அவர்கள் கெட்டவர்கள், வழிகட்டவர்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். எனவே யாரிடத்தில் ஒரு ஆதாரம் இல்லை, ஒரு அமீர் இல்லை, ஜமாஅத் இல்லை, பையத் இல்லை, கட்டுப்பாடு இல்லை என்றால் அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான். கூறிவிட்டுதான் கூறுகின்றான், உங்களுக்கு வகி மூலம் நாம் அறிவிக்க அறிவித்தோமே, அந்த வகியை விட்டு விட்டு வேறு விடயங்களை மார்க்கத்தில் நுழைத்து இது அல்லாஹ் சொன்னது என்று நீங்கள் உங்களை சொல்ல வைக்கத்தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை, உறுதியாக இருந்தீர்கள். எனவே அல்லாஹ் கூறுவனா, இது உங்களுடைய சிறப்பு அல்ல, இது உங்களுடைய திறமை அல்ல. பாருங்கள், இன்றைக்கு முழு உலகமும் இந்த சத்தியத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. சுமார் 25-30 வருடம் எத்தனை விவாதங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம், எத்தனை உலமாக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், வந்து கதைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவராலும் இது பிழை என்று நிரூபிக்க முடியாமலே போய்விட்டது. இதற்கு காரணம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கக்கூடிய அமீர் உலமாக்களுடைய திறமை அல்ல. இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் கொடை. அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஜமாஅத் எப்போது அழிந்திருக்கும், அவர்கள் அழித்திருப்பார்கள். அப்படி இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை தான் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய வலவுலா அன் தப்பத்னாக்க, நாங்கள் உங்களை இதில் உறுதியாக ஆக்கி வைக்காமல் இருந்திருந்தால் நமது கிட்ட தர்க்கையும் அவர்களுடைய கொள்கை என்பால் கொஞ்சமாவது நீங்கள் சாய்ந்திருப்பீர்கள். இது இதில் நாம் என்ன விளங்குகின்றோம், மார்க்கம் என்பது வகி, வகியை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. இங்கு கூறுகின்றான் எப்படி, இந்த வகி அல்லாதவைகளை இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைத்து உங்களை அதன்பால் இழுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மிக தெளிவாக இருக்கிற வகி அல்லாதவைகளை, அது என்ன, அதான் தெரியும். மதுஹபிலே குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்ஸான், மசாலிகள், முர்சலா, பஹ்மு சஹாபா, மௌக்கு, இஜ்மா உஸ் ஸஹாபா, இப்படி பல விடயங்களை பின்பற்றுகிறார்கள். இதெல்லாம் கைரஹு, வஹி அல்லாதவை. இவைகளை பின்பற்றுவது வழிகேடு என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான். எனவே இந்த விஷயத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மிகவும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன், இதுதான் இஸ்லாம் தோன்றிய அந்த மக்காவில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இதிலிருந்து யார் விலகுகின்றார்களோ அவர்கள் இந்த சத்தியத்திலிருந்தே அவர்கள் போய்விடுவார்கள். பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இப்படி இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாதவைகளை யாராவது பின்பற்றினார் என்ன சொல்லுகின்றான், நபியே உங்களுக்கு நபியை பார்த்து இந்த உலகத்திலும் 2 மடங்கு தண்டனை, வஃபாத்தாகின்ற வேளையிலும் 2 மடங்கு தண்டனை. ஹதீஸில் 73 பிரியும், ஒரு கூட்டம் வஹியை மட்டும் பின்பற்றும், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். 72 வஹி அல்லாதவர்களை பின்பற்றும், வஹியை பின்பற்றும் கூட்டம் சுவர்க்கம், வஹி அல்லாதவர்களை பின்பற்றிக் கொண்ட கூட்டம் நரகம் என்று சஹீஹான ஹதீஸ் அபூதாவில் வந்திருக்கின்றது. எப்படி அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை விளக்கப்படுத்துகின்றான் என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, பிறகு இப்படி யாராவது இதை தவிர உள்ள ஒன்றை பின்பற்றினால் அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கின்ற நேரத்தில் இவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் கூறுகின்றோம். மதுஹபுவாதிகள் மதுஹபுகளை பின்பற்றுகின்றார்கள், குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிகின்றார்கள். மதுஹபுடைய கருத்து குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண் என்று தெளிவாக எடுத்துச் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. இமாம்கள் உங்களை விட அறிந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள், இமாம்களை எங்களை பின்பற்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும் கேட்கிறார்கள் இல்லை. இவருடைய நம்பிக்கை இல்லை, இமாம்களை பின்பற்றினால் நேர்வழி பெறலாம், சொர்க்கம் செல்லலாம், ஒரு காலமும் செல்ல முடியாது. மறுமையில் 4 இமாம்களும் வந்து சொல்லுவார்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் சொல்லுவார்கள், நாங்கள் உயிரோடு இருக்கும் போது தெளிவாக சொல்லிவிட்டோம். என்ன, நாங்கள் சொல்லும் விஷயம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் தூக்கி சுவற்றில் அடியுங்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் சொல்லி இருக்கின்றோம், ஆனால் இவர்கள் கேட்காமல் எங்களை பின்பற்றி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் இவர்களை விட்டு நீங்கிக் கொள்கின்றோம் என்று சொல்லுவார்கள். அப்போது இவர்களை தூக்கி அல்லாஹ் நரக நெருப்பிலே போட்டு முகம் கூப்பராக போட்டு நெருப்பிலே பொசுக்குவான் என்று குர்ஆன் சொல்கின்றான். எனவே இந்த சத்தியத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த அல் குர்ஆன் 17 அத்தியாயத்தை எடுத்து இந்த 70 இருந்து கொஞ்சம் நீங்கள் வாசித்து பாருங்க. பார்த்து ஈமானில் சற்று பலவீனங்கள் இருந்தால், ஏனென்றால் ஒரு உறுதியானவர் கூட ஹஜ்ஜிக்கு போனால் கொஞ்சம் தளம்பி விடுகின்றார். ஏன், அங்கு பார்த்தது 35 லட்சம் மக்கள் கூடுகின்றார்கள். இவ்வளவு பேரும் இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாதவர்கள் பின்பற்றக்கூடிய கூட்டம் தான் மதுகபாதிகள். இவர் மட்டும்தான் ஜமாஅத்தில் முஸ்லீமில் இருக்கின்ற முஸ்லீம். இவருக்கு ஷைத்தான் போடுகின்றான், ஆதமுடைய மகனே நீ மட்டும்தான் சொர்க்கமா, இந்த 35 லட்சம் மக்களும் நரகமா என்று ஒரு எண்ணத்தை போடுவார். உடனே இவர் அப்படியே தளம்பி விடுவார். இப்படி நடக்கும், இப்படி உண்மையிலே நடக்கின்றது. இப்படி வழிகட்டு போயிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதற்கு வெளியில் இருப்பவர்கள் அந்த ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்து அது இஸ்லாம் இல்லை, முழுக்க முழுக்க வழிகேடு என்று சத்தியத்தில் நுழைந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படி ரெண்டு விதமாக இருக்கிறார்கள். எனவே இதில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த பெரும்பெரும் கூட்டத்தை பார்த்து விட்டு ஒருவேளை அவர்களும் சத்தியத்தில் இருப்பார்களோ என்ற எண்ணம் மட்டும் கொண்டு ஈமானை பலவீனமாக்கி விடாதீர்கள். இந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும். ஏனென்றால் இந்த கூட்டம் வஹியை மட்டும் பின்பற்றுகின்றது. மரணிக்கும் வரைக்கும் இந்த வஹியை மட்டுமே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கு இதற்கு உடன்பாடு கிடையாது. எனவே அது வழிகேடு, நரகம் செல்லும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் குர்ஆனிலும் ஹதீஸிலும். இதை நாங்கள் இந்த அடிப்படையை பின்பற்றி மிகவும் உறுதியாக இந்த மார்க்கத்திலே இருந்து இந்த சத்தியத்திலே மரணிப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அக்குலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த வஹி அல்லாதவைகளை நீங்களும் மார்க்கமாக எடுக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும் என்று இந்த மக்கா வாசிகள் முயற்சி செய்கிறார்கள். செய்தால் உங்களை நண்பராக்கிக் கொள்வார்கள். அதே போன்று இன்று இருக்கக்கூடிய பிரிவுகளும் இப்படி சொல்லுகின்றார்கள், இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் என்று சொல்லாதீர்கள், இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மதுஹபுகளை புறக்கணிக்காதீர்கள், இலங்கையில் ஷாஃபி மதுஹபு தான் இருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பைஅத்து, ஒரு கூட்டம், கட்டுப்பாடு, இவைகளை தளர்த்துங்கள், அது கலாபத்தில் என்று சொல்லுகிறார்கள். நாம் இதன்பால் சாய்ந்தால் மாஷா அல்லாஹ் எங்களை உச்ச நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ஆனால் உலகத்திற்காக நாம் இந்த தீனை விட முடியாது. நரகத்திற்காக வேண்டி சொர்க்கத்தை நாம் விட முடியாது. நாம் இந்த கொள்கையில் தான் இருப்போம். எனவே அவர்கள் இந்த அளவு இந்த வரலாறுகளிலே குர்ஆன் வஹி ஹதீஸ் இல்லாதவைகளில் அல்லாதவைகளில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தனி ஒரு சுவையும் இருக்கிறது. நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் விரும்பினால் அதை அந்த வாட்ஸ்அப்பின் மூலம் பார்க்கலாம். இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாதவைகள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி வரலாறு தாரீஹ்னு சொல்லலாம். சுருக்கமாக நாங்கள் வஹியை பின்பற்றுகின்றோம், மற்றவர்கள் தாரீஹ் வரலாற்றை பின்பற்றுகிறார்கள். இதிலே உறுதியாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை தூக்கி முதுகுக்கு பின்னால் எறிகின்றார்கள். ஒரு உதாரணம் காட்டுகின்றேன். காத்தான்குடியில் ஒருவர், அவருடைய பெயர் அஷ்ரப். அவர் எகிப்து பல்கலைக்கழகத்துக்கு சென்று படித்து கலாநிதி பட்டம் பெற்று வந்திருக்கிறார் இலங்கைக்கு. அவருக்கும் இலங்கையில் ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு மூலவிக்கும் இந்த வாட்ஸ்அப் மூலம் ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் இந்த மூலவி இந்த ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை காபிர்கள் என்று சொல்லுகின்றார். ஹவாரிஜிகள் என்று சொன்னால் முர்த்தத்துகள் இரண்டு பேர். ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து பையத்து செய்துவிட்டு அந்த பையத்தை முறித்து கொண்டு வெளியிலே சென்று தனியே இருந்தாலும் சரி, பிரிவில் இருந்தாலும் சரி, இன்னொரு ஜமாத்தில் முஸ்லிமை உருவாக்கி கொண்டாலும் சரி, அவர்கள் ஹவாரிஜிகள், அவர்களை அவர்கள் காபிர்கள் என்று மௌலவி வாதிடுகின்றார். இதற்கு இவர் சஹீஹுல் புகாரில் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார். அலி இப்ன் அபி தாலிப் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், எந்த அளவு இவர்கள் இந்த வரலாற்றிலே குருட்டுத்தனமாக கிடக்கிறார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய இந்த வகையை தூக்கி எறிகிறார்கள் என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த வரலாற்றை நன்றாக கேளுங்கள். அலி இப்ன் அபி தாலிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருட்களை ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு மனிதர் வந்தார், அடர்ந்த தாடி. அவர் சொன்னார், முஹம்மதே, நீர் நீதமாக நடவும் என்றார். உங்களுடைய இந்த பங்கு எடுத்து நீதமாக இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நஷ்டம் அடைந்து விட்டாய், நாசமாகி விட்டாய். நான் நீதம் செலுத்தாவிட்டால் வேறு யார் நீதம் செலுத்து இந்த பூமியில் என்று கூறிவிட்டு சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார், அனுமதி தாருங்கள், இவனை இந்த இடத்திலே நான் வெட்டுகிறேன். சொன்னார்கள், வேண்டாம், வெட்டினால் ஏனைய மக்கள் என்ன சொல்வார்கள், முஹம்மது அவருடைய ஆட்களையே கொலை செய்கிறார் என்று சொல்லுவார்கள், விட்டு விடுங்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவனுடைய முதுகன் தண்டிலிருந்து ஒரு கூட்டம் வெளியாகும், அந்த கூட்டம் எப்படி வில்லிலிருந்து அம்பு வெளியேறுகின்றதோ அதே போன்று இவர்கள் தீனிலிருந்து வெளியேறுவார்கள். அக்காலத்தில் நான் உயிரோடு இருப்பேனேயானால் ஆதுக்கிளியார்களை அல்லாஹ் அழித்தது போன்று நான் இவர்களை அழிப்பேன் என்று சொன்னார்கள். சொல்லி முடித்து விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான், அவன் மொட்டை அடித்திருப்பான், அவனுடைய கையிலே ஒரு சதை பிண்டம் இருக்கும் என்றும் சொல்லிவிட்டார்கள். காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத், அபூபக்கர் வந்தார்கள் வஃபாத், உமர் வந்தார்கள் வஃபாத், உஸ்மான் வந்தார்கள் வஃபாத், பிறகு அலி இப்னு அபி தாலிப் அமீராக நியமிக்கப்பட்டார்கள் கலீஃபாவாக. காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீரென அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் ஒரு சிறிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. அது இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய சர்ச்சை அல்ல, ஜமாத்துக்குள் இது எல்லாருக்கும் நடக்கும், இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் நடக்கும், நபிக்கு மத்தியிலும் நடந்திருக்கின்றது. ஒரு சிறிய சர்ச்சை வந்ததும் அந்த சர்ச்சையை பெரிதாக எடுத்து ஒரு கூட்டம் அந்த அலியுடைய ஜமாத்துல் முஸ்லிமிலிருந்து வெளியேறிவிட்டது, ஹவாரிஜிகளாகி விட்டார்கள். ஒரு சின்ன பிரச்சனையாக, அது பெரிய விடயம் அல்ல, இதுல படிப்பில் இருக்கின்றது. எந்த ஒன்றையும் பெரிதாக ஆக்கக்கூடாது. இவர்கள் அதை பெரிய மலை போன்ற ஒரு விடயமாக எடுத்து அதி காபிராகிவிட்டார், இவருக்கு கட்டுப்படக்கூடாது என்று வெளியிலே போய்விட்டார்கள். ஒரு வரலாற்றில் 18,000 பேர் என்று இருக்கிறது. அல்லாஹு அலம். உடனே அலி பார்த்தார்கள், இவர்கள் ஹவாரிஜ், இவர்கள் ஹவாரிஜ் என்று சொல்வது, படையை திரட்டி கொண்டு போய் அனைவரையும் வெட்டினார்கள், அவர்களோடு போராடினார்கள். யுத்தம் நடந்து ஹவாரிஜிகள் தோல்வி அடைந்து விட்டார்கள். மீறி கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்கள் நஹர்வான் என்ற ஊருக்கு, ஈராக்குக்கு ஓடி தப்பி ஓடி விட்டார்கள். இவர்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு விட்டார்கள். உடனே அலிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஞாபகம் வந்தது. சொன்னார்கள், இந்த கிடக்கும் பிணங்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் சொன்னது போன்று ஒருவன் இருக்கின்றானா, அந்த கூட்டம் இதுதானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும், பாருங்கள் என்றார்கள். அங்கு படை போய் ஒவ்வொரு பிணத்தையும் தூக்கி தூக்கி பார்த்தார்கள். பார்த்தால் ஒருவன் வெட்டுப்பட்டு கிடக்கின்றான், தலை மொட்டை அடித்து இருந்தது, இந்த கையிலே ஒரு சதை துண்டும் இருந்தது. அது தலைவன் என்பதற்கு சில ஆதாரங்கள் அங்கு காணப்பட்டன. உடனே அலியிடத்தில் வந்த அமீருல் மோமினின், நீங்கள் சொன்னது போன்று ஒருவன் கிடக்கின்றான் என்றார்கள். உடனே அவர்கள் வந்து பார்த்து விட்டு அல்லாஹு அக்பர் என்று 3 முறை சொன்னார்கள், தக்பீர் முழங்கினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மை என்று. அவ அந்த ஹதீஸின் படிக்கு இந்த வரலாறு நடைபெற்றிருக்கின்றது. ஹதீஸில் வந்திருக்கு இப்படி நடக்கும் என்று, அந்தபடி நடந்திருக்கின்றது, அவ்வளவுதான். எனவே இந்த அலி அவர்கள் இவர்களை வெட்டி இருக்கிறார்கள் ஹவாரிஜிகள் என்று. எனவே அந்த மௌலவி சொல்லுகின்றார், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒருவர் வெளியேறினால் அவர் காஃபிர், ஹவாரிஜ். இந்த கதாநிதி அஷரப் அவருடைய நேரம் வந்தது சொல்லுகின்றார், இல்லை நீங்கள் சொல்வது பிழை. ஹவாரிஜிகள் முஸ்லீம்களே, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வெளியேறினால் ஒருவர் அவர் முஸ்லீமாகவே இருப்பார். அதற்கு என்ன ஆதாரம் சொல்லுகின்றார்? இவர்களை எல்லாம் வெட்டி கொண்டதற்கு பிறகு அலியும் நபி தாலிப் இவர்களுக்கு ஜனாசா தொழுவித்து அடக்கினார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இவர்கள் காபிர்கள் அல்லவா? சொன்னார்கள், இல்லை அவர்கள் இஹ்வானுனா, எங்களுடைய சகோதரர்கள். பகவ் அலைனா, அவர்கள் கொஞ்சம் கிளர்ச்சி செய்து விட்டார்கள், அவ்வளவுதான் என்று சொன்னார்களா என்று சொல்லி கலாநிதி அஷ்ரப் அவர்கள் இந்த ஹவாரிஜிகளை முஸ்லீம்கள் என்று கூறுகின்றார். இங்கு பாருங்கள், ஹதீஸில் தெட்ட தெளிவாக புகாரில் இருக்கின்றது. வில்லில் இருந்து அம்பு வெளியேறுவது போன்று தீனில் இருந்து இவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னார்கள். தூங்கக்கூடியவங்க இடத்த மாத்துங்க, பள்ளியில தூக்கம் வந்தா உடனே இடத்த மாத்திடணும். இது நபியுடைய கட்டளை. தீனில் இருந்து வெளியேறி விடுவார்கள் என்றார்கள். ஹதீஸ் மிக தெளிவாக, கடுகு பிரமாணமும் சந்தேகம் இல்லாமல் இந்த ஹதீஸ் காட்டுகின்றது ஹவாரிஜிகள் முஸ்லீம்கள் என்று. ஆனால் கலாநிதி அஷ்ரப் என்ன சொல்லுகின்றான்? அவர்கள் முஸ்லீம்கள் என்று அலி சொன்னார்களா சொல்லிவிட்டு சொல்லுகின்றார். மேலே உள்ள ஹதீஸை அறிவித்தவர்களும் அலிதான், இந்த வரலாற்று விஷயத்தை செய்தவர்களும் அலிதான். எனவே அலியுடைய கருத்துதான் சரி, அவர்கள் முஸ்லீம் என்று கூறுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு வழிகேடு என்று பாருங்கள். இந்த வரலாற்றை எடுக்கலாமா? அல்லாஹ்வுடைய வகையோடு நேரடியாக முட்டக்கூடியதை எடுக்கலாமா? ஆனால் அவர்கள் எடுக்கலை. இதை நான் சொன்னேன், எங்களை தவிர உள்ளவர்கள் இந்த வரலாற்றை நம்புகின்ற விஷயத்தில் வெறி குறித்தவர்களை போன்றிருக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடியாக முரணாக முட்டக்கூடிய விஷயங்களை நம்புகின்றார்கள். நான் கேட்கின்றேன், கலாநிதி அஷ்ரப் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இதல் தக்கல் முஸ்லிமானி, இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்துக் கொண்டால் வாழ்வுடன் அல் காத்தில் வல் மக்தூல் பின்னார், கொலை செய்தவனும் நரகம், கொலை செய்யப்பட்டவனும் நரகம் என்றார்கள். உடனே தோழர்கள் கேட்டார்கள், கொலை செய்தவன் நரகம் சரி, கொலை செய்யப்பட்டவன் ஏன் நரகம் செல்ல வேண்டும்? சொன்னார்கள், என்னவுக்கான ஹரிசனாபத்தியாகி அகி, இந்த கொல்லப்பட்டவனும் தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருந்தான், ஆனால் அவனுடைய வாழ் மூண்டி விட்டது என்றார்கள். எனவே ரெண்டு முஸ்லீம்கள் சண்டை பிடித்தால் ரெண்டு பேரும் நரகம் என்றார்கள். அப்படி என்றால் ஹவாரிஜிகளும் முஸ்லீம்கள், அலி அலியுடைய படையும் முஸ்லீம், இரண்டு சாராரும் நரகமா என்று கேட்கின்றேன். நஊதுபில்லா, சொல்ல முடியுமா? ஒன்று. இரண்டாவது, ஹஜ்ஜத்தில் விழாவிலே வைத்து சொன்னார்கள், லா தர்ஜுஉ பாதி குஃபாரன் யஸ்ரிபு பாதுக்கும் ஆனாக பாத், என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம் காபிராகி விடாதீர்கள் என்றார்கள். ஹவாரிஜிகள் முஸ்லீம்களாக இருந்தால் அதி அவர்கள் ஏன் அவர்களை வெட்ட வேண்டும்? வெட்டினால் என்ன நடக்கும்? நஊதுபில்லா, சிந்தித்து பாருங்கள். இப்படி பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இது பொய் வரலாறு. இந்த வரலாற்றை ஒரு முஸ்லீம் நம்பவே கூடாது. இந்த வரலாறு மிகவும் பிழையானது. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். என்ன விஷயம்? வெட்டியது வெளியேறியது சரி, அந்த ஹதீஸ் காட்டு நடக்கும் என்று, ஆனால் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்று கூறி அவர்களுக்கு தொழுகை நடாத்தி அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னார்கள் என்று வரலாறு இருக்கின்றது. இதை நம்பக்கூடாது. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது. எனவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், நாங்கள் வஹியை மட்டும் பின்பற்றுகின்றோம், அவர்கள் வரலாற்றை பின்பற்றுகின்றார்கள். இதனுடைய விளைவு என்ன? நாங்கள் வஹியை நம்புகின்ற காரணத்தினால் இதற்கு முரணான வரலாற்றை நாங்கள் தூக்கி எறிகின்றோம். அவர்கள் வரலாற்றை நம்புகின்ற காரணத்தினால் வஹியை தூக்கி எறிந்து விட்டு வரலாற்றை நம்புகிறார்கள். எனவே இது மிக தெளிவான ஒரு வழிகேடு. அல்லாஹு தாலா இதை மன்னிக்கவே மாட்டான். அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு தௌபா செய்து இந்த சத்தியத்தில் வந்து நுழைந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அவர்களையும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த சத்தியத்தில் உள்ளத்தில் அவர்களுக்கு போட்டு அவர்களையும் இந்த மார்க்க ஜமாஅத்தில் முஸ்லிமில் நுழைவதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். இன்ன அல்லாஹ் யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد لما جمعه ولا سلام عليه الله ودي இந்த மார்க்கம் இஸ்லாம் என்பது இந்த வஹி அல்லது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் மட்டும்தான். இதை தவிர உள்ளவைகளை நாம் வரலாறு என்று சுருக்கி சொல்லலாம். அப்ப இந்த வரலாறுகளை ஒரு முஸ்லீம் பின்பற்றவே கூடாது. உண்மையான வரலாறு இருந்தால் அதை நம்பலாம், உண்மையான வரலாற்றை நம்பலாம், பின்பற்றுவது வரலாற்றில் இது கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு உண்மை வரலாறு என்ன என்று கேட்டால், ஒன்று அது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்திருக்கும். 12 ஹலீஃபாக்கள் வந்தார்கள், அபூபக்கரில் இருந்து உமர் பின் அப்துல் அசீஸ் வரைக்கும். இது வரலாறு, இதை யாரும் மறுக்க முடியாது. ஹதீஸ்ல வந்திருக்கிற 12 ஹலீஃபாக்கள் வருவார்கள் என்று வரலாறுகள் தெளிவாக இந்த 12 ஹலீஃபாக்களை தொகுத்து சொல்கிறது. எனவே இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லை, இதை ஒருவர் மறுக்க வேண்டிய தேவையில்லை, இதை நம்பலாம், இதை பின்பற்றுவதற்கு ஒன்று இல்லை. இதே போன்று நாங்களும் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிம் தோன்றும் போது முதலாவது அபூபக்கர் என்பவர் தான் வர வேண்டும், அதுக்கு பிறகு உமர் என்பவர் வர வேண்டும், அதுக்கு பிறகு உஸ்மான் என்பவர் வர வேண்டும் என்று பின்பற்றுவதே இல்லை மார்க்கத்தில். இந்த வரலாற்றை நம்பலாம், அவ்வளவுதான். இன்னொரு வரலாறு இருக்கிறது, அது குர்ஆன் ஹதீஸோடு மோதுகின்றது. அதை நாம் பின்பற்றுவதும் இல்லை, நம்புவதும் இல்லை. உதாரணத்திற்கு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பாத்திமா அவர்கள் மரணிக்கும் வரை அபூபக்கரோடு பேசவில்லை. 6 மாதத்திற்கு பிறகு நபியுடைய வஃபாத் ஆகிவிட்டார்கள். அலி இப்னு அபி தாலிப் அபூபக்கர் ஹலீஃபாவா இருக்கும் போது ஹலீஃபாவுக்கு கூட சொல்லாமல் இரவிலே கொண்டு போய் அடக்கி விட்டார்கள் என்று வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாற்றை நாம் நம்பவே கூடாது, பின்பற்றவும் கூடாது. ஏன்? இது நேரடியாக ஹதீஸோடு மோது போன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், 2 முஸ்லிம்கள் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து மரணித்தால் அவர் நரகம். பாத்திமா 6 மாதம் பேசாமல் இருந்து விட்டு வஃபாத் ஆகிவிட்டார். நஊது பில்லா. இந்த வரலாற்றை நம்பி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நாம் ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா? இல்லை, அவர்கள் சொர்க்கவாசி என்று ஹதீஸில் வந்திருக்கின்றனர். எனவே இந்த வரலாற்றை தூக்கி எறிய வேண்டும். இது சஹீஹுல் புகாரி இருந்தாலும் சரி, இது ஹதீஸ் அல்ல, இது வரலாறு. இதை நாம் நம்பி நாங்களும் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கலாம் என்று பின்பற்ற கூடாது. அதே போன்று இரவில் மையத்தை அடக்கவும் கூடாது, தடை வந்திருக்கிறது. அலி அவர்கள் செய்தது மார்க்கம் இல்லை. இரவில் மையத்தை அடக்குவதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து தடுத்திருக்கின்றார்கள் என்று வந்திருக்கின்றார்கள். இது புரிய மக்களா? இதை நாம் பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து வஃபாத்தானார்கள். எந்த வரலாற்றை நம்பினான்? அபுதாவில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸின் படி நாம் அபூபக்கர் அவர்களுக்கு பாத்திமா அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். நஊது பில்லா, அவர்கள் எல்லாம் சொர்க்க வாசிகள், இப்படி செய்யவே மாட்டார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டுமே தவிர இந்த வரலாற்றை எடுக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் இதை பெரிய ஒரு மார்க்கமாக ஆக்கி சொல்லுவார்கள். இதே போன்று நான் சொல்ல போகின்ற ஒரு வரலாறு இருக்கின்றேன். அது நான் நினைக்கின்றேன், இந்த அரசாங்க பாடசாலைகளில் இஸ்லாமிய நாகரிகம் என்ற அந்த புத்தகத்தில் கூட இது எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் இருந்தது, இப்ப புதிய பாடத்திட்டத்தில் இருக்கின்றது என்னமோ நமக்கு தெரியாது. அது என்ன அந்த வரலாறு? எந்த அளவு இவர்கள் அதை நம்புகின்றார்கள்? குர்ஆன் ஹதீஸை விட உறுதியாக நம்புகிறார்கள். சொல்லுகின்றார்கள், அலி இப்னு அபி தாலிப் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் மத்தியில் பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. அலி சொல்லுகின்றார், நான் தான் ஹலீஃபா. முஆவியா சொல்லுகின்றார், நான் தான் ஹலீஃபா. பெரிய ஒரு குழப்பம், இதை தீர்க்க முடியவில்லை. உடனே அவர்கள் ஆலோசனை செய்து இரண்டு சஹாபாக்களை நியமித்தார்கள். அலியின் பக்கம் அபூ முஸல் அஷ்அரி, முஆவியாவின் பக்கம் அம்ரு பின் ஆஸ் நியமித்து சொன்னார்களாம், இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் உங்கள் இருவரையும் நியமிக்கின்றோம். அலியின் பக்கம் இவர், அவரின் பக்கம் அவர். நீங்கள் இரண்டு பேரும் கூடி மஷூரா செய்து என்ன முடிவு எடுக்கின்றீர்களோ அதை முஸ்லீம்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அலியும் ஏற்க வேண்டும், முஆவியாவும் ஏற்க வேண்டும். சரி, அதோட அமைதி ஏற்பட்டு விட்டது. இந்த இரண்டு பேரும் கூடி கதைக்கிறார்கள். கதைத்து இரண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். என்ன முடிவு? அலியை நீக்குவது கலாபத்தில் இருந்து, முஆவியாவை நீக்குவது, புதிய ஒருவரை நியமிப்போம் என்று அவர்கள் முடிவு கட்டி கொண்டு வந்து சொன்னார்களாம், நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். உடனே சபை கூட்டப்பட்டது. என்ன முடிவு என்பது யாருக்கும் தெரியாது. சபையில் முதலாவது அபூ முஸல் அஷ்அரி எழுந்தார்களாம். எழுந்து சொன்னார்களாம், இஸ்லாத்தில் இந்த கிலாபத்து பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் சர்ச்சை வந்து விட்டது, எனவே இந்த சர்ச்சையை தீர்ப்பதற்கு எங்கள் இருவரையும் நியமிக்கப்பட்டது. நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம், அதன் அந்த முடிவை இப்போது நாங்கள் இருவரும் அறிவிப்போம் என்று அபூ முஸல் அஷ்அரி சொன்னார்களாம், நான் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை இந்த கிலாபத்து பதவியிலிருந்து நீக்குகின்றேன். உடனே அம்ரு பின் ஆஸ் எழுந்து சொன்னார்களாம், இஸ்லாத்தில் இரண்டு ஹலீஃபாக்கள் இல்லை, ஒன்றுதான். இவர்களுக்கு சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. இப்போது எங்களை நியமிக்கப்பட்டது. நாங்கள் எடுத்த முடிவின்படி அலியை அபூ முஸல் அஷ்அரி நீக்கிவிட்டார். இஸ்லாத்தில் ரெண்டு ஹலாபத்து கிடையாது, எனவே நான் முஆவியாவை ஹலீஃபாவாக நியமிக்கிறேன் என்று சொன்னார்களாம் என்று வரலாறு. இதை நம்பினால் அம்ரு பின் ஆஸ் ஒரு நயவஞ்சகத்தனமாக நடந்திருக்கிறார்கள் என்று நாம் நம்ப வேண்டும். ஏன்? அங்கு எடுத்த முடிவுக்கு மாற்றமாக சபையில் வந்து சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அந்த சஹாபி செய்வார்களாம், ஒரு காலம் செய்ய மாட்டார். நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் சஹாபாக்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய வரலாறுகளை பின்பற்றுவதன் மூலம் அவர்களை இழிவுபடுத்துகின்றார்களே தவிர அவர்களை பற்றி ஒரு நல்லெண்ணம் அவர்களுக்கு இல்லை, வெளிப்படையில் சொல்லுகின்றார்கள். எனவே நாங்கள் அருமை சஹாபாக்களை மதிக்கின்றோம். அவர்கள் இந்த தீனுக்காக போராடியவர்கள், தங்களுடைய உயிர்களையே கொடுத்தவர்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மேல் ஒரு ஒரு இஞ்சி கூட அவர்கள், ஒரு நூல் கூட அவர்கள் மேலே போக மாட்டார்கள். அந்த இரண்டை மட்டும்தான் பின்பற்றுவார்கள் என்று நாங்கள் முழுமையாக அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். எனவே அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய வரலாறுகள் அதை ஏற்கவும் முடியாது, நம்ப முடியாதவர்களும் இருக்கின்றன. அதை ஒன்றுதான் இல்லை. ஆனால் பாடசாலையில் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் அது இஸ்லாமிய நாகரிகம் என்ற அதில் இதுவும் சேர்க்கப்பட்டிருந்தது. இப்போது இருக்கின்றது என்னமோ அல்லாஹ்வாலும் தெரியாது. இது போன்று பல வரலாறுகள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே இப்படியான விஷயங்களை ஒரு முஸ்லீம் எந்த வகையில நம்ப கூடாது. நாங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸோடு இன்ஷா அல்லாஹ் நின்று கொள்ள வேண்டும். இதே போன்று நிறைய வரலாறுகள் எழுதி குவித்து வைத்திருக்கின்றார்கள். ஒன்று ரெண்டு அல்ல, பல்லாயிரக்கணக்கான வரலாறுகள். அவைகளை இவர்கள் நம்புகின்றார்கள். நம்பித்தான் கலாநிதி அஷ்ரஃப் என்பவரும் இந்த நபியுடைய சஹீஹ் புகாரி ஹதீஸை தூக்கி எறிந்துவிட்டு அலி இப்னு அபி தாலிப் அந்த வரலாற்றை எடுத்து ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்தை எல்லாம் தூக்கி எறிகின்றார். அப்படி போனால் அந்த வரலாறுகளிலே எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு, எல்லாம் அல்லாஹ் என்றும் வரலாறுகள். ஷியாக்களுடைய கொள்கை வரலாற்றில் இருக்கின்றது, காதியானுடைய கொள்கையும் இருக்கின்றது. இப்படி நிறைய வரலாறுகள், பிரபல்யமான வரலாறுகள் மார்சாவிலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இமாம் ஷாஃபியைத்தான் இங்கு இலங்கையிலே பின்பற்றுகின்றார்கள். ஆனால் அவர்களை மிகைப்படுத்தி ஒரு பொய் வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றது. அது என்ன என்றால், அந்த காலத்தில் மிகவும் பிரபலியம் இமாம் ஷாஃபி குறைவாக சாப்பிடுவார்கள், இரவில் விடிய விடிய வணங்குவார்கள் என்பது பிரபலியம். அவருடைய மாணவர் தான் அகமது பின் ஹம்பல். இவர்களும் வீட்டில் வந்து இப்படி தன்னுடைய இமாமை பற்றி சொல்லுவார்களாம். ஒரு நாள் அவருடைய மகள் சொன்னார்களாம், அந்த இமாம் ஷாஃபியை நாங்கள் பார்க்கணும், அவருடைய இபாதத்துகள் இரவையில எப்படி இருக்குங்கிறது நாங்கள் கண்ணால பார்க்க வேண்டியிருக்குது. அதனால தந்தையே, ஒரு நாளைக்கு நாம் அவங்களுக்கு விருந்து கொடுப்போம், கூட்டிக்கிட்டு வாங்க, விருந்து சாப்பிட்டு நம்மளோட வீட்டுல தங்கட்டும், அவ நம்ம உடைய உடைய என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம்னு சொன்னாங்க. அதே போல அகமது பின் ஹம்பல் போய் உஸ்தாரிடத்துல இப்படி வீட்டுல உங்களுக்கு விருந்து தர கூப்பிடுறாங்க, ஒரு நாளைக்கு நீங்க நம்மளோட வீட்டுல தங்க, சரி அப்படின்னு வந்தாங்க. அவ சாப்பாடு வச்சிருக்கு, அப்ப நினைச்சாங்க உடம்பு மட்டும் தான் தும்பாங்க. பார்த்தா திங்கிறாங்களா திங்கிறாங்களா, சுபகானதா புதினமான தீன் கண்ட மாதிரி திங்கிறாங்களா. அப்ப இவங்க மகளுக்கு சண்டே, என்ன வாப்பா என்னமோ சொன்னாங்க, இன்றே தீன் திங்கிறாங்க, சரி அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு படுக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. படுக்கிறாங்களாம், போகுது குரட்ட விடிய விடிய தூக்கம், ஒரு அமலும் இல்லை. அப்ப காலையில போயிட்டாங்க. அப்ப மகாட்டான, என்ன நீ என்னமோ சொன்னீங்க உங்களோட உஸ்தாத பத்தி, என்ன பாருங்க திண்ட சீன பாருங்க விடிய விடிய ஒண்ணும் இல்லைன்ற. இப்ப சொன்னாங்கன்னா எனக்கும் ஒரு சந்தேகம் தான், ஆனா விஷயம்லாம் உண்மை நடந்தது வெளியில அப்படி நான் கேட்டுக்கிட்டு வாரேன்ட்டு போய் காட்டாங்கன்னா, நாயகமே உஸ்தாத எனக்கு ஒரு சந்தேகம், இதுக்கு பயம் கேளுங்கண்டா. இப்படி நேற்று ரெண்டு விஷயம் நான் மகள்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர் உங்களை கூட்டிட்டு போன நடந்த விஷயம் நேர் மாட்டான் சொன்னாங்களா. அகமது, உலகத்துல எங்க இருக்குது ஹலாலான உணவு? எல்லாம் ஹராம், ஆனா உன்னோட உணவு ஹலால், அதுதான் நல்ல திண்ட. அவ உரிய உரிய தூங்குனீங்க என்ன அந்த மாதிரி சாப்பிட்டா வேற என்ன ஹலால நான் திண்ட தூக்கம் போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வரலாறு உண்மையா? அப்ப சாஃபியெல்லாம் எந்த காலத்தில் உள்ளவங்க? இரண்டாவது நூற்றாண்டு, அது சிறந்த காலம். அப்ப முழுதும் ஹராமான தீன. அப்ப சாஃபி இவ்வளவு காலம் ஹராத்தியா திண்டுக்கிட்டீங்க, அப்ப ஹராம்னா கொஞ்சம் மதிங்கலாம், அது மதிங்க கூடாது. பட்டையில ஒன்னாவது இந்தியா மூத்தாயிக்கணும் அவங்க. அப்ப இது சும்மா ஒரு பொய் வரலாறு. ஆனா மதுரசாக்கள்ல தங்களுடைய இமாமை உயர்த்துவதற்கு உற்சாகமாக எங்களுக்கு சொல்லி தந்திட்டாங்க. இதெல்லாம் சொல்லி போட்டுதான் கறி சரியில்லை, ஒரே கச்சரிக்கா பருப்பு. பிள்ளைகள் ஹர்த்தால் பண்ணா இதை சொல்லுவாங்க, பாருங்க இமாம் ஷாஃபி கொஞ்சம் போல திண்டிக்கா, அவங்களுக்கு இந்த கச்சரிக்காய் சோறு போதாதா என்று சொல்லி பிள்ளைகளை அடக்குறது. இப்படிதான் நடக்குமா நடக்குமா தகவல் பாருங்க. இப்படி நிறைய வரலாறுகள், இது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகளிலே மிகப்பெரிய அருட்கொடை. இந்த சத்தியத்தை எங்களுக்கு விளங்க வச்சு அந்த சத்தியத்தில் எங்களை அல்லாஹுத்தால வச்சிருக்கிறான். அதனால நாம் அல்லாஹுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் செலுத்தி கொண்டு நாம இருக்கணும். இதான் நான் சொல்ல சொல்லுவேன்னு சொன்ன சரித்திரம் வரலாறு. யாருக்கும் நம்ம சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து ஒரு ஆறு பேர் மட்டும், ஆண்கள் பெண்கள், பொத்துவில் பாலமுனை காக்கையின் விடம் இப்படி சில இடங்கள்ல பயிற்சி செஞ்சு ஆறு பேர் ஜமாத்துல சேர்ந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் துவா செஞ்சு கொள்ளுங்க. அடுத்த விஷயம், கொழும்புல எங்களோட கிளை அமீர் நமக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அன்னைக்கு அந்த பள்ளிக்கு போலீஸால வந்ததாம். வந்து அப்துல் ரஹ்மான் யார் என்று கேட்டிக்காங்க. அப்ப அவங்க சொல்லிக்காங்க, அப்துல் ரஹ்மான் யாரு, இப்படி புத்தெடுத்தாள். அவருக்கு ஒரு போலீஸ் கேஸ் ஒண்ணு, அவர் அட்ரஸ் பண்ணிக்காரு, இந்த அட்ரஸ் அப்படில. இப்ப கொழும்பாமியில் சொல்லிக்காரு, அப்படி புத்தளத்துல இருந்து யாருங்க இந்த பள்ளியில, அப்படி அப்துல் ரஹ்மான் நமக்கு தெரியவும் மாட்டுது அப்படி. இப்ப அவங்க இல்ல, இந்த அட்ரஸ் சந்திக்காமல் காட்டிக்காம அட்ரஸ் கொடுத்திருக்கா, அப்படிதான் அப்துல் ரஹ்மான் ஒரு ஆள் புத்தளம், அட்ரஸ் வந்து கொழும்புல நம்மட பள்ளி. அப்ப அங்க சேரியால போய் விசாரிச்சுக்காங்க. அப்ப இவங்க விஷயத்த சொல்ல அவங்க போயிட்டாங்க. அப்ப இது இப்ப எண்டில இருக்குதான், இத மாத்து மாத்துறதுக்கு சில வேலைகளை செஞ்சு வழக்கு போட வேண்டியிருக்குதான் கொழும்பால. அப்பதான் அதை இல்லாமா கேட்டாங்க. அப்ப கால் பண்ணி கேட்டா, அப்படி கொஞ்சம் ஜமாத்துல கேளுங்க, புத்தளத்தை யாரும் அப்துல் ரஹ்மான் ஒரு ஆள் அப்படி யாரும் போலீஸ் பிரச்சனைப்பட்டு அந்த அட்ரஸ் கொடுத்ததா கேட்டு எனக்கு சொல்லுங்க. அப்படி இருந்தால் என்னன்னு பாக்கலாம், அப்படி இல்லைன்னா நாம வழக்க ஃபைல் பண்ணி அதை கேன்சல் ஆக்கலாம். அப்படி நம்ம இருக்கிறா, நம்ம ஜமாத்துல அப்துல் ரஹ்மான் யாரும் இல்லையா புத்தளத்துல? யாருக்கும் தெரிய இருக்குதா அப்துல் ரஹ்மான் இல்ல? அப்ப நம்ம தகவல கொடுத்துருவோம். அப்படி ஒண்ணு இல்ல, வார செவ்வாய் புதன், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மொஹரத்திலேயே நோன்பு இருக்குது, ரொம்ப விசேஷமான நோன். அதான் 9:10 ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இரவையில மையத்தை அடக்குவதை நபி அவர்கள் அதட்டினார்கள், இன்னொன்னு தடுத்தார்கள், நிர்பந்தம் ஏற்பட்டால தவிரண்டு இருக்கிறது. அப்படி ஒரு மையத்து கட்டு போயிடும், வாசம் அடிக்குது, சிக்கல் பிரச்சனை சொன்னா இரவையில அடக்கிடலாம். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஏன் அவங்க கேக்குறாங்க. ஒரு பெண்ண நபியுடைய காலத்துல மஸ்ஜித் நபியை துப்புரவு பண்ணிட்டு ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்து பிறகு பார்த்தா காணாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க அந்த பெண் சொன்னா, அவன் மௌத்தாயி நாங்க அடக்கி போட்டோம், உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாது. அப்ப உடனே நபி அங்க போய் அவங்களுக்கு துவாவெல்லாம் செஞ்சதாக வருவது. அப்பதான் சொன்னாங்க, வந்து இப்படி அதட்டினாங்க, இதை வேலை அடக்கி வச்சாங்க சொல்லிதான் நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர்த்தாங்க.